நம்ம ரெண்டாவது குறிப்புக்காக நம்ம பேச வந்திருக்கிறோம். இந்த முதல் அதாவது ஒரு விஷயத்தை நல்லா ஆழமா நீங்க உள்வாங்கலாம், இது புரியும், இல்லாட்டி இது புரியவே புரியாது. நல்லா புரிஞ்சுக்கோ, இது கடவுளுடைய உலகம். இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் கடவுளுடையது, எல்லா படைப்பும் கடவுளுடையது, நீங்களும் நானும் அவருடைய படைப்பு. கடவுள் இந்த உலகத்தை படைத்தார், கடவுள் தனது மகிமைக்காக படைத்தார், கடவுள் தன்னை மகிமைப்படுத்தும்படியாக இந்த உலகத்தை படைத்தார். இதுல மனுஷனுக்கு எந்த விதமான பங்களிப்பும் கிடையாது, அவருடைய மகிமைக்காக இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம், இவ்வளவு பெரிய உலகம் படைக்கப்பட்ட உலகத்துல கடவுள் ஆதாம தேவ சாயல்ல படைத்தார், மெய்யான நீதி பரிசுத்தம் ஞானத்தோடு படைத்தார். மனிதன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னான், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்படியாம கடவுளை விட்டு தூரம் போய் அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னான், தன்னது ஆத்மீகத்துல மறித்து போனான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, மனுஷன் பாவத்துல செத்து போனான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, இந்த பழத்தை நீ சாப்பிடும் நாளில் சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவன் அந்த பழத்தை சாப்பிட்டான், செத்தானா இல்லையா? எங்க செத்தானா? ஆத்மால செத்தான், சரீரம் உயிரோட இருக்கு. இப்ப பாவத்தை உள்வாங்கினா, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்படியாதது பாவம், பாவத்தை உள்வாங்கின உடனே அவனுக்குள்ள என்ன வந்துருச்சு அப்படின்னா, மரணம் வந்துருச்சு. இந்த மனுஷன் இன்னைக்கு சாகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன, நீங்களும் நானும் சாகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, நம்மள இருக்கிற பாவம். மனுஷன் பாவத்துல இருக்கிறான், மனுஷன் பாவத்துல செத்து இருக்கிறான். நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம், இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, மனுஷன் கடவுளை தேட முடியாது, மனுஷன் கடவுளிடத்துல வர முடியாது, மனுஷன் கடவுளிடத்துல வரல, மனுஷன் பாவம் செஞ்சதுனால மனுஷன் கடவுளுடைய கோபாக்கினைக்கு நேராக இருக்கிறான். அதுதான் விஷயம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுது, ரட்சிப்பை குறிச்சு எல்லாம் பேசல, உங்களுடைய என்னுடைய நிலையை குறிச்சு சொல்லுது. நீங்களும் நானும் கடவுளை தேடல, நீங்களும் நானும் பாவத்துல செத்து இருக்கோம். ஆதாம் மூலமா இந்த உலகத்துல பாவம் வந்துச்சு, பாவத்தினால மரணம் வந்துச்சு. மரணத்தினுடைய விளைவு இந்த உலகத்துல பாவத்தினுடைய விளைவு தான் மனுஷன் எப்படி செத்து இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, மனுஷன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நல்லா தெரிஞ்சுங்க, இந்த உலகத்துல எந்த மனுஷனும் நல்லவன் கிடையாது. அது ஒரு உன் மனைவியா இருக்கலாம், உன் பிள்ளையா இருக்கலாம், உன் புருஷனா இருக்கலாம், உன் சொந்தக்காரனா இருக்கலாம், லட்டி காந்தியா இருக்கலாம், நேருவா இருக்கலாம், சரியா, அவன் யாரானாலும் இருக்கலாம், அவன் எல்லாரும் பாவின்னா வேதம் சொல்லுது. இந்த உலகத்துல யாரும் நல்லவன் கிடையாது. யாரு புருஷன் தலையில அம்மிக்கல தூக்கிப்பட்டது? யாரு புருஷன் தலையில கல்ல தூக்கிப்பட்டது? முன்னாட்டி தானே, வேற யார் செஞ்சா? பாவம் கொடூரமானது, பாவம் மோசமானது, முதல் அதை புரிஞ்சுக்கணும். மனுஷன் பாவத்துல செத்து இருக்கிறான், மனுஷனால நல்லது செய்ய முடியாது. ரொம்ப அழகா வேதம் சொல்லுது, ஆண்டவர் சொல்ற பாவத்துல செத்தான் அப்படிங்கிறப்ப வேதம் எப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னா, இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். ஆரிஜின் ஆஃப் சின். எங்க ரோமர் 5:12 சொல்ற அதே விஷயத்தை தாவீது இங்க முன்னால சொல்றாரு, நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். என்னுடைய அம்மா வயிற்றுலேருந்து நான் வர்றப்பே பாவியா தான் நான் வர்றேன், நல்லவனா வரல. என் குழந்தை பிறந்தவனே சாகுது, பாவம் இருக்கு, அதனாலதான் சாகுது. பாவத்தினால்தான் மரணம், பாவம் இல்லைன்னா மரணம் கிடையாது, பாவம் இல்லைன்னா இந்த உலகத்துல மரணமே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆழமா புரிஞ்சுக்கணும். மனுஷன் பொல்லாதவன், இங்க இருக்கிற நீங்களும் நானும் பொல்லாதவர்கள், இந்த உலகத்துல இருக்கிற எந்த மனுஷனும் பொல்லாதவன், அவன்கிட்ட நல்லது என்பது இல்லை, இல்லவே இல்லை. அதுதான் வேதம் சொல்லு, நான் விளக்கப்படுத்துறேன். எரேமியா 17:9 சொல்லுது, இருதயமோ மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் அப்படின்னு. மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா? பொல்லாத இருதயம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. மனுஷனுடைய இருதயம் சுத்தமான இருதயம் கிடையாது. உங்களுக்கு இன்னும் அதிகமா ஆழமா நீங்க உங்களுடைய இருதயத்தை குறித்து தெரிஞ்சுக்கணும்னா, என்னோட கூட நீங்க வாங்க. ஆமா, மார்க் சுவிசேஷத்தை எடுத்துக்கங்க, 7 எடுத்துக்கங்க, மார்க் சுவிசேஷத்தை எடுத்துக்கங்க, 7. ஏன்னா சில காரியங்களை நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைப்பது அவசியமாக இருப்பதனால. 7 இருபதாம் வசனம் பைபிள் எடுத்து பார்க்கணும். இது நான் சொல்றேன், வேதம் சொல்லுதாங்கிறது தான் பார்க்கணும். பக்கம் 58 புதிய ஏற்பாட்டில் 58வது பக்கத்தில் சொல்லுது, மனுஷனுக்குள் இருந்து புறப்படுவதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனை, சரியா, பொல்லாத சிந்தனை, விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவும் பொருளாசையும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். இதெல்லாம் யாருடைய இருதயத்திலிருந்து, இந்த உலகத்துல ஆதாம் மூலமா பிறக்கப்பட்ட எல்லா மனுஷனுடைய இருதயத்திலும் இது மட்டும்தான் வரும், வேற எதுவுமே வராது, சரியா, இதை தவிர வேற எதுவும் வரவே வராது. அதனாலதான் வேதத்துல நீதிமொழிகள்ல சொல்லும் பொழுது 26-28 சொல்லும் பொழுது, தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் அப்படின்னு சொல்லுது. என்னுடைய இருதயத்தை நான் நம்புனா ஐ எம் த ஃபூல், நான் மூடன் சொல்லி சொல்லுது. பாவம்ங்கிறது வந்து நம்ம இன்னைக்கு சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கோம், இன்னைக்கு ரொம்ப சாதாரணமா பேசிட்டு இருக்காங்க. கடவுளை ஆசீர்வதிக்கிறார், கடவுளை பாருங்க, இது சபிக்கப்பட்ட உலகம், முதல் அதை புரிஞ்சுக்கணும். ஆதாம் மூலமா கடவுள் இந்த உலகத்தை, ஆதாமையும் ஏவாளையும் இந்த பூமியையும் சபிச்சு போட்டாரு. இந்த உலகத்துல எதுவுமே நல்லது கிடையாது. இன்னைக்கு இந்த முழு உலகமும் பாவத்தினால கரைபிடிஞ்சு போன உலகம். இந்த உலகத்துல ஒரு மனுஷனும் நல்லது இல்லை, ஒருத்தம் கூட நல்லதில்ல. அதனாலதான் ரோமர் 3வது அதிகாரத்தை என்னோட திருப்பி வாங்க, மறுபடியும் அது பார்த்துட்டு தான் அடுத்த செய்திக்குள்ளாக நம்ம போக முடியும். அது புரியலன்னா அது ரொம்ப கஷ்டம். அது எப்படி சொல்றாருன்னு பாருங்க, மிக தெளிவாக அது சொல்லுகின்றது பாருங்க. 10வது வசனம், ரோமர் 3வது அதிகாரம் 10வது வசனம், அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. அதாங்க விஷயம், தேவனை தேடுகிறவன் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை. இப்ப நீங்க கேள்வி கேட்கலாம், சர்ச்சுக்கு நாங்களாம் போறோமே, தேவனை தேடுறவன் இல்லைன்னு வேதம் சொல்லுதே, நாங்கெல்லாம் சர்ச்சுக்கு போறோமே, என்னங்க, நாங்க கடவுளை தேடி தானே போறோம். யூ ஹாவ் அ அஜெண்டா, உன்னுடைய அஜெண்டா என்ன, என் குடும்ப பிரச்சனை தீரணும், புருஷ மண்டாட்டிக்குள்ள இருக்கிற பிரச்சனை தீரணும், எனக்கு கல்யாணம் நடக்கணும், எனக்கு படிப்பு வரணும், நான் வீடு கட்டணும். திஸ் இஸ் யுவர் அஜெண்டா, இது ஹிடன் அடைஞ்சா அஜெண்டா, இதோட தான் நீ உள்ளுக்குள்ள வர்ற. உனக்குள்ள எதுவுமே நல்லது கிடையாது. இதுதான் மனுஷன், நல்லா புரிஞ்சுக்குங்க, இதுதான் மனுஷன். இவருங்க குடும்ப வாழ்க்கையில, கணவன் மனைவி வாழ்க்கையில இதை ஆழமா புரிஞ்சுக்குங்க. அப்பதான் உங்க குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள்லாம் வரும் பொழுது எப்படி தீர்க்கணும், தீர்க்கறதுக்கான வழி எங்க அப்படிங்கறதெல்லாம் இங்கதான் வேதம் தான். வேதம் இன்னும் அழகா சொல்லுது பாருங்க, 11வது வசனம், உணர்வு உள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. அதாவது பொதுவா மனுஷனை சொல்லிட்டு இப்போ ஒரு தனி இண்டிவிஜுவலை எடுத்துட்டு என்னுடைய பாடி பார்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்றாரு ஆண்டவர். என்னுடைய இருதயம் எப்படிப்பட்ட சொல்றாரு, என்னுடைய தொண்டை எப்படிப்பட்ட தொண்டை அப்படிங்கிறாரு, என்னுடைய தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, கலற மாதிரி என் வாயை திறந்தா அவ்வளவு மோசம் என் தொண்டை. அடுத்தது சொல்றாரு, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். எப்பொழுதும் நீங்க பாருங்க பிரச்சனையே வஞ்சனை தான், எவன் பேசினாலும் அதுக்குள்ள ஒரு பொடி வச்சுதான் பேசுவாங்க, பொடி இல்லாம பேசுறதே கிடையவே கிடையாது. ரட்சிக்கப்படாத மனிதனுடைய பேச்சியா அவ்வளவும் அபத்தம், அவ்வளவும் பொய், அவ்வளவும் பித்தலாட்டம். ஆனா நீ நம்புவ, அவன் நல்ல மனுஷன், அவன் நல்லவன், உனக்கு ஏதாவது 10 ரூபா காசு கொடுத்துட்டா, 100 ரூபா காசு கொடுத்தா நீ நல்லவன், இல்ல அவன் எதுக்கு கொடுத்தாங்கிறதே வேற விஷயம், அது நம்மளுக்கு தெரியாது. ஆனா வேதம் சொல்லுது, அவங்க தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய உதடின் கீழ் பாம்பின் விஷம், பாம்பின் விஷம். சும்மா நல்ல பாம்பு கொத்தனா எவ்வளவு விஷம், கொத்தனா செத்து போயிருவோம். அப்படிதான் மனுஷன் பேசுவான், உங்களுக்கு தெரியாது. நீங்க உட்காந்து யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில எவ்வளவு பேர் எவ்வளவு தொந்தரவு பண்ணிருக்கான், எவ்வளவு விஷமமா பேசியிருக்கான், அவனுடைய பேச்சை நீங்க எவ்வளவு நம்புனீங்க. ஐயோ பின்னால சொல்லுவீங்க, ஐயோ இவன் பேச்சை கேட்டேன், ஐயோ நான் மோசம் போனேன் அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா, சொல்லியிருக்கீங்க பாருங்க. சொல்றாரு, நான் உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம், அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துகிறதற்கு தீமை இருக்கிறது, நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழியில் இருக்கிறது, சமாதான வழியை அவர்கள் அறியாது இருக்கிறார்கள், அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்ன இல்லையா, தேவ பயம் இல்லை. கடவுள் பயம் இல்லாதவன் எப்படி இருப்பான், கடவுளே இல்லாதவன் எப்படி இருப்பான், யோசிச்சு பாருங்க. சேர்ச் அப்படிங்கறது நல்லா புரிஞ்சுங்க, சேர்ச் அப்படிங்கறது நீங்க சேர்ச்சுக்கு வர்றதுனால பரலோகம் போறது கிடையாது. Know yourself. இது என்ன சொல்லுது அப்படின்னா, உன்னை நீ யாருன்னு தெரிஞ்சுக்க, உன்னை யாருன்னு தெரியாம உன்னுடைய நிலையை தெரியாம நான் மருத்துவம் பார்க்க முடியாது. நான் மருத்துவம் உனக்கு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, உனக்கு என்ன நடந்திருக்கு, உனக்குள்ள என்ன இருக்கு, உனக்குள்ள இருக்கிறது புற்றுநோய், உன்னை அது கொண்டுட்டு இருக்கு, நீ செத்துட்டு இருக்கிற, அது தெரியுமா உனக்கு, இட்ஸ் கில்லிங் யூ.
அதான் வேதம் சொல்லுதாங்க. இன்னொரு விஷயத்தை பாருங்க, நீங்க 1 கொரிந்தியர் 2 அதிகாரத்தை எடுத்துங்க. 1 கொரிந்தியர் 2 அதிகாரத்தை எடுத்துங்க. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 228 பக்கத்துல 2 அதிகாரம் 9 வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சொல்லுது, எழுதி இருக்கிறபடி பாருங்க, எழுதி இருக்கிறபடி சும்மாலாம் சொல்ல, எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் கண்ணு காணல, காது கேட்கல, அது மனுஷனுடைய இருதயத்திலேருந்து வந்தது இல்ல. மனுஷனுடைய இருதயத்துல கடவுளை தேடணுங்கிறது வந்தது இல்ல. டிப்ரவிட்டி அப்படின்னு சொன்னா நீ கடவுளை எல்லாம் தேடி கண்டுபிடிச்சதெல்லாம் இல்ல, உன்னால கடவுளை தேட முடியாது, கடவுளை கண்டுபிடிக்க முடியாது, நீ கம்ப்ளீட்டா யூ ஆர் டெட் மாத்திரம் கிடையாது. அடுத்தது எடுத்துங்க, எபேசியர்கள் 2 எடுத்துங்க, எபேசியர் 2 அதிகாரத்தை எடுத்துங்க. எபேசியர் 2 அதிகாரம் 2 வசனத்துல 1 வசனத்துல நான் வாசிக்கிறேன், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். 1, 2 விஷயம் சொல்றாரு, செத்து போன நீனு, அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து, நமது மாம்சமும் மனசும் விரும்பனைகளை செய்து, சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல என்னவா இருந்தோமா, கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். ரட்சிக்கப்படாத மனுஷன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னா பாவத்துல செத்து இருக்கான், செத்தது மாத்திரம் கிடையாது, கடவுளுடைய கோபாக்கினைக்கு நேரா இருக்கிறான். இங்க ஒரு மனம் திரும்புதல், விசுவாசம், நான் கையை தூக்குறேன், இயேசுவே என்னை ஏத்துக்குங்க, நீ அதெல்லாம் சொல்லவே மாட்டே, அது உனக்கு தெரியாது, அது உனக்கு புரியாது, அது உன் வாழ்க்கையில இல்லவே இல்லை. முத அதான் விஷயம், டிப்ரவிட்டினா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. முத அடுத்தது நீங்க எடுத்துக்கங்க, ரோமர் 5 அதிகாரத்தை எடுத்துக்கங்க, 6 வசனத்துல பாருங்க, ரோமர் 5:6 பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க, அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருந்த பொழுது குறித்த காலத்தில், முத பலனற்றவர்களாய் இருந்தோம், குறித்த காலத்தில் கிறிஸ்து எனக்காக மரித்தார். 8 வசனத்துல பாருங்க, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, 10 வசனத்துல பாருங்க, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், நாம் எப்படி இருந்தோம், கடவுளுக்கு சத்துரு, சத்துருனா என்னது, சத்துருனா என்னதுன்னா விரும்புறதை செய்யறது கிடையாது, கடவுளுக்கு பிரியம் இல்லாத செய்யறதுதான் சத்துரு. நீங்களும் நானும் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னால எப்படி இருந்தோம்னா சத்துருவா இருந்தோம். நம் இங்க இருங்க, மனுஷன் ரட்சிப்புவ பத்தி எல்லாம் அவனுக்கு சிந்தனை எல்லாம் கிடையவே கிடையாது. ரட்சிக்கப்படாத, நீங்க இப்ப சேர்ச்சுக்கு வர்றீங்க, ரட்சிக்கப்படல அப்படின்னு சொன்னா நீங்க சும்மா வந்துட்டு போவீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஒரு எண்ணம் இருக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த சபைக்கு வர்றதுனால உங்களுக்குள்ள ஒரு மாதிரி இருக்குமா, சேர்ச்சுக்கு போலன்னா நல்லது நடக்காதுங்க, சேர்ச்சுக்கு போலன்னா நான் கிறிஸ்தவங்க, எங்க அப்பா அம்மாலாம் கிறிஸ்தவங்க, அதனால நான் சர்ச்சுக்கு போகணும், இப்ப சர்ச்சுக்கு போனா கடவுளை நீ ஆசீர்வதி பாருங்க, இதுதான் இந்த உலகத்தான் செய்வான். அவன் கடவுளை தேடவே இல்லை, அவனுக்கு என்ன பிரச்சனை, பிரச்சனைக்காக அவன் வர்றான், அவன் பிரச்சனை ரூட் கிடையாது வெளியில, இவனுக்கு இப்ப இது தேவை, இதுக்காக தான் கடவுள் அவனுக்கு தேவை, அவனுக்கு வியாதி போகணும் அதுக்கு தான் கடவுள் தேவை, அவனுக்கு காசு வேணும் அதுக்கு தான் கடவுள் தேவை, அதுக்கு தான் குறி சொல்றவனுக்கு 100 பேர் வச்சிருக்காரு கடவுள். உன் வாழ்க்கையில உன் பிரச்சனை உன்னால உண்மையை ஒத்துக்க முடியுமா, உன்னால உண்மையை ஒத்துக்க முடியாது, உனக்கு வியாதிங்கிறத நீ ஏற்றுக்கொள்ள மாட்டே, உனக்கு வியாதிங்கிறத உன்னால ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஐயோ எப்படி சொல்லிட்டா, வேற டாக்டரை பார்ப்போம் நீ சொல்லுவ. ஆமா அப்படிதான் இருக்கு, முதல் உன்னை யாருன்னு வேதம் சொல்லுது. நீங்க பாருங்க ரோமர் 8 அதிகாரத்தை பாருங்க, திருப்பி ரோமர் 8 அதிகாரம் ரோமர் 5 வசனம் ரோமர் 8:5, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவில்லை சிந்திக்கிறார்கள். 6 வசனம், மாம்ச சிந்தை மரணம். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ரொம்ப கிளியரா சொல்லியாச்சு, ரட்சிக்கப்படாத மனுஷன் அவனுக்கு இந்த உலகம்தான். உங்களுடைய ஆசைகள்லாம் எப்படி இருக்கு, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ரட்சிக்கப்படாம, சேர்ச்சி வந்து எப்பொழுதுமே மூணு விதமான கூட்டம், ஒன்று ரட்சிக்கப்பட்டவன், ஒன்று ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவன், ஒன்று அடுத்தது ரட்சிக்கப்பட்டவோன்னு நினப்பில் இருக்கிறவன், ரட்சிக்கப்பட்டிருக்கோம் நம்ம பரலோகத்துக்கு போயிருவோன்னு நினப்பில் இருக்கிறவன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இங்கே ரொம்ப டெலிபரேட்டான ஒரு விஷயத்தை சொல்லுது வேதம், நீ கடவுளுடைய கோபாக்கினைக்கு நேராக இருக்கிற முதல் விஷயம், பாவத்தினால நீ கடவுளுடைய கோபத்துக்கு நேராக இருக்கிற. ரோமர் 1 அதிகாரத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாக தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கோபத்தை தான் நீ ரோமர் 1 அதிகாரம் முழுசு 32 வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா கடவுள் எவ்வளவு கோபமா இருக்கிறாருங்கிறத பாக்கலாம். யோவான் எழுதின நற்செய்தியின் 3 அதிகாரத்தை எடுத்துங்க, மூணாம் அதிகாரத்தில் அவர் சொல்றார், அங்க பாருங்க, பதினெட்டாம் வசனத்தை பாருங்க, ரோமர் யோவான் மூணாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை பாத்துக்கங்க. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படான். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஏற்கனவே என்னவா இருக்கிறான்? கடவுளுடைய கோபத்துல இருக்கிறான். அவன் ஆக்கினைக்கு தான் இருக்கிறான். மனுஷன் பாவம் செஞ்ச மனுஷன், ஆதாம் மூலமா பாவம் செஞ்ச மனுஷன், அவ்வளவு பேரும் கடவுளுடைய கோபாக்கினைக்கு நேரா இருக்கிறோம். புரியுதா? என்னை ரட்சித்துக்கிறதுக்கு என்கிட்ட ஒண்ணு கிடையாது, என்கிட்ட எந்த விதமான தெம்பு கிடையாது, என்கிட்ட எந்த விதமான நல்ல காரியம் கிடையாது, என்னால விசுவாசிக்க முடியாது, என்னால மனம் திரும்ப முடியாது. அது தெரியுமா உங்களுக்கு? பிகாஸ் யூ ஆர் ஸ்லேவ் டு சின், நீ பாவத்துக்கு அடிமை. யூ ஆர் ஸ்லேவ் டு டெவில், உனக்கு நீ பிசாசுக்கு அடிமை. யூ ஆர் ஸ்லேவ் டு தி வேர்ல்ட், நீ உலகத்துக்கு அடிமை. நீ உன்னால ஒண்ணுமே செய்ய, உன்னுடைய சிந்தனை எல்லாம் எப்படி இருக்குன்னா, நான் நான் எனக்கு வேணும், என்னுடைய இச்சைகள், என்னுடைய ஆசைகள், என்னுடைய உலகம், இதுதான் இருக்கும். ஒழிய கடவுளுக்கு அடுத்த காரியங்கள்லாம் உனக்கு இருக்கவே இருக்காது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஒருவேளை ரட்சிக்கப்படலன்னா, ரட்சிக்கப்படாத எல்லா மனுஷனையும் வேதம் சொல்லுது எல்லாரும் நியாய தீர்ப்புக்குள்ளா இருக்கும். எல்லாம் எல்லாம் செத்து போன அடுத்த நிமிஷம் நரகம் தான். நீ ரட்சிக்கப்படாத மனுஷன் கடவுளை தேடுறது இல்லை. ரட்சிக்கப்படாத மனுஷன் கடவுளை தேட முடியாது. ரட்சிக்கப்படாத மனுஷன் கடவுளிடத்துல வர முடியாது. உன்னுடைய எல்லா பாகமும் பாவத்தினால பொறையோடி போயிருக்கு. உனக்கு நல்ல நல்லா தெரியும். பொய் சொல்றது பாவமா இல்லையா? பொய் சொல்றது பாவமா இல்லையா? பாவம் தானே? என்னைக்காவது பொய் சொல்லாம இருக்கிறீங்களா? உன்னால பொய் சொல்லாம இருக்க முடியாது, திருடாம இருக்க முடியாது, இச்சிக்காம இருக்க முடியாது. This is the condemnation of God. இதுதான் கடவுளுடைய கோபாக்கியம். இதுதான் நீ பாவத்துல செத்து இருக்கிற. முத புரிஞ்சுக்கணும், நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல பிறந்த முழு மனுக்குலமும், ஆதாம் மூலமா பிறந்த முழு மனுக்குலமும் கடவுளுடைய கோபாக்கினைக்கு நேராக இருக்கு. அவ்வளவுதான் முதல் விஷயம். செத்தா எங்க போயிருவ? செத்தா எங்க போயிருவ? நரகம் போயிருவ. ரட்சிக்கப்படலன்னா செத்து போனா நரகம் மட்டும்தான், வேற எங்கேயும் போக முடியாது. ஆண்டவரேன்னா நீ சொல்ல மாட்ட, ஆண்டவரேன்னா உன்னால சொல்ல முடியாது, ஆண்டவர் உனக்கு தெரியாது. நீ ஏன்னா ஆண்டவருக்கு சத்துருன்னு வேதம் சொல்லுது. இதுதான் இன்னைக்கு காஸ்பல் மறைச்சுட்டான். இன்னைக்கு இந்த காஸ்பல் சொல்றது கிடையாது, இதுதான் சுவிசேஷம். நீ கடவுளுடைய கோபாக்கி இன்னைக்கு நேரா இருக்கிற, கடவுள் உன்னை நியாயம் தீர்க்க இருக்கிறார், கடவுள் உன் மேல கோபமா இருக்கிறார். ஆண்டவரே வாங்கன்னா நீ ஒன்னும் சொல்ல மாட்ட. உனக்கு அஜெண்டாவோட தான் நீ வருவ. அந்த அஜெண்டா தீர்ந்து போச்சுன்னா போயிருவ. மூணே மூணு தான், மூணே மூணு விஷயம் தான். நீ உன் வாழ்க்கையில உன்னால கடவுள் இடத்துல வர முடியாது. உன்னுடைய இருதயம் கெட்டது, உன்னுடைய மனசு கெட்டது, நீ பாவியான மனுஷன், நீ கடவுளுடைய கோபாக்கினைக்கு நேரா இருக்கிற, உன்னால மனம் திரும்ப முடியாது, விசுவாசிக்க முடியாது. ஃபண்டமெண்டல் திங் ஆஃப் த டாக்டரின் ஆஃப் கிரேஸ்ல வந்து முதல்தான். இந்த முழு உலகமும் அழக மனுஷன், முழு உலகமும் ஒருத்தம் பாக்கி இல்லாம எல்லாரும் கடவுளினுடைய நியாய தீர்ப்புக்கும் கோபத்துக்கும் பாத்திரவான்களாக இருக்கிறார்கள். உண்மையில கடவுள் கோபமா இருக்கிறாரு. நீ செத்த அடுத்த நிமிஷம் நரகம் மாத்திரம்தான், வேற எதுவுமே கிடையாது. நீ நினைச்சுக்காத, நான் பரலோகம் போயிருவேன். ஓ என்னைய கடவுள், நான் கடவுள், கடவுளுக்கு நான் சர்ச்சுக்கு ஒழுங்கா போயிருக்கேன், நான் ஒழுங்கா பைபிள் வாசிச்சிருக்கேன், நான் ஜெபம் பண்ணிருக்கேன், நான் தசம பாகம் கொடுத்திருக்கேன். இதெல்லாம் நீ கடவுளை பிரியப்படுத்தணும் ஓ சுய நீதியை செஞ்சது. இது இது இல்ல, யூ ஆர் டெட். நீ செத்து இருக்க கடவுளுடைய கோபாக்கியனுக்கு நீர் ஆகுது. இதுதான் ஃபர்ஸ்ட் மெசேஜ். நான் இதை சொன்னாப்ல அதோட எம்பசைஸ் தான் நான் பண்ணேன். அப்ப பாவத்துல செத்து இருக்க மனுஷன் கடவுளை தேடலாம் முடியாது, கடவுள் இடத்துல வர முடியாது. அவன் ஒரே ஒரு இடம், என்னைக்கு பாவம் செஞ்சாலும் அவன் நேரடியா நரகத்துக்கு மட்டும்தான், கடவுளுடைய கோபாக்கினைக்கு நேரத்துக்கு மட்டும்தான், வேற எங்கேயும் போக முடியாது. எக்ஸ்பிளனேஷன்ஸ் வேணா நிறைய வேத வசனம் இருக்கு. இப்ப எடுத்துங்க, இப்ப வேதம் என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். ரோமர் எட்டாம் அதிகாரம் இதான் நம்ம அடுத்த செய்திக்கான தலைப்பு. என்ன அப்படின்னு சொன்னா, நிபந்தனையற்ற தெரிந்து கொள்ளுதல். இப்ப எல்லாரும் பாவத்துல இருக்கான், முழு உலகமும் பாவத்துல கிடக்கு. ஒருத்தன் கூட ரட்சிக்கப்பட முடியாது.
பாவி கை தூக்கலாம் முடியாது. இயேசுவை ஏத்துக்கிறியான்னா பாவி கை தூக்க முடியாது, எல்லாம் கை தூக்குவான். அதனால அவன் பரலோகம் போயிடுவானா? போக முடியாது. நோ, நெவர்,
ஒரு பொழுதும் கிடையாது. இன்னும் அடுத்து இன்னும் ரெண்டு மூணு செய்திகள் நீங்க தொடர்ச்சியாக கேட்டாதான் உங்களுக்கு புரியும். இப்ப மனுஷன் முழுமையா கடவுளுடைய கோபாக்கினைக்கு நேராக இருக்கிறான். நீங்களும் ரட்சிக்கப்படலை அப்படின்னு சொன்னா எல்லாரும் நரகத்துக்கு நேராக இருக்கிறோம். செத்த அடுத்த நிமிஷம் நீ நரகத்துக்கு போயிருவோம். வேற வழி, நோ வே, நோ வே. சரியா, இப்ப வசனத்தை நான் வாசிக்கிறேன், ஒரே ஒரு நிமிஷம். ரோமர் 8 29-30 வசனங்கள். தேவன் தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவாய் இருக்கும் பொருட்டு தேவன் இவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்து இருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இப்ப கடவுள் என்ன செய்தார்னா, இந்த விழுந்து போன இந்த உலகத்துல, பாவத்துல மறிச்சு போன இந்த உலகத்துல, பாவத்துல மறிச்சு போன மனுஷனை கடவுள் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, கடவுள் தெரிவு செய்யறார். இப்ப கடவுளை மனுஷன் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, மனுஷன் கடவுளை தெரிஞ்சுக்கவே முடியாது. மனுஷன் கடவுளை தெரிஞ்சுக்க முடியாது. கடவுள் தன்னை வெளிப்படுத்தினால்தான், கடவுள் தன்னை வெளிப்படுத்தலன்னா ஒரு மனுஷனும் கடவுளை தெரிஞ்சுக்க முடியாது. கடவுள் மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்தின ஒரே ஒரு வழி எதுதான், பைபிள் தான். என்னைக்கு பைபிளுக்கு முக்கியத்துவம் இல்லையோ, என்னைக்கு மக்கள் வேதத்தை வாசிக்கலையோ, ஒரு பொழுதும் கடவுளை அறிஞ்சிக்க முடியாது. கடவுள் தன்னை வெளிப்படுத்தின ஒரே ஒரு இடம் வேதம் மட்டுமே. கடவுளை பொதுவா தெரிஞ்சுக்கலாம், படைப்பின் மூலமா கடவுள் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கலாம். யார் அந்த கடவுள், யார் அந்த மீட்பர், யார் அந்த ரட்சகர் அப்படிங்கிறத இந்த வேதத்தை நீங்க திறந்தால தவிர நீங்க கடவுளை தெரிஞ்சுக்கவே முடியவே முடியாது. கடவுள் தெரிஞ்சு கொள்றார் அப்படின்னு சொன்னா, இப்ப மனுஷன் முழுசும் பாவத்துல செத்து இருக்கிறான், ஒரு மனுஷனுக்கும் கடவுளை தெரியாது, முதல்ல தெரியாது. அதனாலதான் அவர் சொல்றாரு, குருந்தியர்ல சொல்றப்ப, அவன் காது கேட்காது, அவன் கண்ணு பார்க்க முடியாது, அவனுடைய இருதயத்திலேருந்து அது வெளிவந்த விஷயமே இல்லை. இது கம்ப்ளீட்லி God revealed truth. கடவுள் தன்னை வேதத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். இந்த வேதம் கடவுளுடைய வார்த்தை, முதல் விஷயம். இந்த வேதம் கடவுளுடைய வார்த்தை, இந்த வேதம் அதிகாரம் உள்ளது. இந்த வேதத்தை தாண்டி வேற அதிகாரமே கிடையாது. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு விசுவாசிகளாக இருந்தீங்கன்னா நீங்க என்ன செய்யணும்னா, வேத அதிகாரத்துக்கு உங்களை உட்படுத்தணும். இன்னைக்கு யாருமே வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. வேத வாசிப்பு சபைகள்ல கிடையாது. இன்னைக்கு வெறும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், எனது அந்நிய பாஷை அபிஷேகம், எல்லா தில்லுமுள்ள வேலையும் பண்றது. நீங்க வேதத்திலேருந்து கடவுள் உன்னை செத்து இருக்கிற உனக்கு என்ன தெரியும், செத்து இருக்கிற உனக்கு கொட்டடிச்சா நீ டான்ஸ் ஆடதான் செய்வ. ஏன் ஆடணும், எதுக்கு ஆடணும், உயிரே இல்லையே. உனக்கு உயிர் வேணுமே, முத உயிர் வேதத்துல இருக்குது. வேதத்துல நீ தேடணும். வேதத்தை நீ தேடலன்னா வேதத்துலதான் கடவுள் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிற. வேதம் போதுமானது. வேதம் ஒரு மனுஷனுடைய ரட்சிப்புக்கு போதுமானது. வேதம் முடிவானது. வேதத்தை தாண்டி வேற இடத்துல எங்கேயும் கடவுள் பேச மாட்டார். கனவு, சொப்பனம், தீர்க்க தரிசி, இன்னைக்கு சொல்ற எல்லா விதமான அபாண்டங்கள், அதெல்லாம் வேதத்துல சொல்லப்படல. கடவுள் பேசணும் அப்படின்னு சொன்னா, இந்த 66 புஸ்தகத்தை தாண்டி கடவுள் எந்த மனிதன் இடத்திலும் எப்பொழுதும் ஒரு காலத்திலும் பேசுறது கிடையாது, பேச மாட்டார். ஏன்னா தன்னை கடவுள் இது கூட தான் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆக வேதத்துலதான், ஆக வேதம் தெளிவானது, வேதம் தவறு இல்லாதது. ஆக கடவுள் இந்த பாவத்துல மறிச்சு போன இந்த மனுஷனை கடவுள் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, தெரிந்து கொள்ளுகிறார். எப்ப தெரிந்து கொள்ளார், எப்ப தெரிஞ்சு கொண்டார்? நீ என்னோடு கூட எபேசியர்களுக்கு நிருபம் 1 எப்ப கடவுள் தெரிஞ்சு கொள்றான்னு சொல்லி பாருங்க. பேசுகிற 1:4 263 பக்கத்துல பைபிள பாருங்க. நான் சொல்றதெல்லாம் வேதத்துல இருக்கும். வேதத்துல இல்லாத நம்ம பேசுறது கிடையாது. வேதம் சொல்றது மனுஷன் பாவத்துல செத்து இருக்கிறான். அப்ப மனுஷன் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? ரட்சிக்கப்பட முடியும்னா, இருங்களேன், நம்ம அநேக நேரங்கள் எப்படி நினைப்போம் அப்படின்னு சொன்னா, மனுஷன் பாவம் செஞ்ச பிற்பாடு கடவுள் ரட்சிப்பை ஏற்படுத்தினார்னு நினைப்போம். இல்ல, மனுஷன் பாவம் செய்யறதுக்கு முன்னாலே கடவுள் சர்வ ஞானமும் சர்வ அதிகாரமும் சர்வ வல்லமையும் உள்ள தேவனாக இருக்கிற அப்படின்னால, நித்தியத்துல, அதாவது கடவுள் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னதாக தனது ஆதீனத்துல கடவுளுடைய மனதில் இருந்தவர்கள். நல்லா புரிஞ்சுங்க. ரட்சிப்புங்கிறது நீங்க சேர்ச்சிக்கோதீங்க, பைபிள் வாசிக்கிறீங்க, கடவுள் நீங்க நிறைய வந்து சாட்சி சொல்லுவீங்க, எனக்கு கடவுள் அதை செஞ்சார், வேலை கொடுத்தார், காசு கொடுத்தார், சுகம் கொடுத்தார், எல்லாம் 1000 சொல்லலாம்.
முதல் விஷயம் தெரிஞ்சுங்க, கடவுள் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரா? கடவுள் தெரிந்து கொண்டிருந்தாரா, அது ரட்சிப்பினுடைய மகத்துவம். நீ நித்தியத்தில் போய் வாழ முடியும், இல்லாட்டி வாழ முடியாது. நீங்க சொல்றாரு ரட்சிப்பு கடவுள் நித்தியத்தில் ஏற்படுத்தினது. வேதத்தை பாருங்க, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். எப்ப தெரிஞ்சு கொண்டாராம் உங்களை என்னை? எப்ப தெரிஞ்சு கொண்டாரு? நீ பாவம் செஞ்ச பிறகு இல்ல, நீங்களும் நானும் பிறக்கிறதுக்கு முன்னால, நீங்களும் நானும் இந்த உலகத்திலிருந்து உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னால. நம்ம இப்ப பிறந்தது 2000 பிறந்தோம், இல்லாட்டி 1990 பிறந்திருப்போம், 80 பிறந்திருப்போம், 60 பிறந்திருப்போம், 50 பிறந்திருப்போம். ஆனா ரட்சிப்பு எப்ப? உலகம் உண்டாவதற்கு முன்பதாக. உலகம் உண்டாகிறதுக்கு முன்னால என்ன கடவுள் மனதுல வச்சிருக்கார்? இந்த கரு இப்பதான் உண்டாகணும் அப்படிங்கறத கடவுள் மனசுல வச்சிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு யார் உங்க அப்பா அம்மான்னு உங்களுக்கு தெரியுமா? பறக்கட்டும்ல, உங்க அப்பா அம்மா இவங்க தான் நீ முடிவு பண்ணியா, கடவுள் முடிவு பண்ணாரா? யார் முடிவு பண்ணா இந்த ஊர்ல பிறப்பான்னு சொல்லி? யார் முடிவு பண்ணா இந்த ஆம்பளை புள்ள பிறக்குமா பொம்பளை புள்ள பிறக்குமான்னு? யார் முடிவு பண்ணா? நான் முடிவு பண்ணா? நீங்க முடிவு பண்ணீங்களா? எனக்கு இந்த வேலைன்னு முடிவு பண்ணது யாரு? இந்த படிப்புன்னு முடிவு பண்ணது யாரு? என் வீட்டின் எல்லையை குறிச்சது யாரு? எல்லாம் கடவுள். இந்த உலகத்துல நடக்கிற எதுவும் கடவுளுக்கு தெரியாம நடக்கல, நடக்காது, நடக்க முடியாது. உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் கடவுளுக்கு தெரியாமல் நிகழ்ந்தது அல்ல. உங்களுடைய என்னுடைய ரட்சிப்பு கடவுள் என்ன செஞ்சிருக்காருன்னா, உலக தோற்றத்துக்கு முன்னதாக முன்குறித்து இருக்கிறார். அதான் Romans 8:28-30 வசனங்கள், அதைதான் நம்ம பார்த்தோம். ஆக இன்னைக்கு நிறைய பேருக்கு சொன்னா கடவுள் என்னை தெரிஞ்சு கொண்டார் அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு அதெல்லாம் என்ன செய்ய முடியாது? ஏத்துக்க முடியாது. ஏத்துக்க முடியாது. கடவுள் என்னை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நாளில் கடவுளை தெரிஞ்சுக்கிட்டேன். கடவுள் யாரை தெரிஞ்சுக்கலாம்? என்னை தெரிஞ்சுக்கலாமா? அவரை தெரிஞ்சுக்கலாமா? ஏன் அவரை தெரிஞ்சுக்கல? ஏன் என்னையை தெரிஞ்சுக்கிட்டாரு? இந்த மாதிரி பல கேள்விகள் நீங்க வேற சொல்லுது. ரோமர் 9 அதிகாரத்தில் பாருங்க. தெரிந்து கொள்வதை குறித்து சொல்லும் பொழுது 9:11-12 வசனங்கள், ஈசாக்கு 10 வசனத்துல இதுவும் இல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்காள் கற்பவதி ஆனது. ரெபேக்காள் கற்பவதி ஆகிறார். பிள்ளைகள் இன்னும் பிறக்கல, பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும், பிள்ளைகள் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளால் நிலை நிற்காமல் அழைக்கிறவளாலே நிலை நிற்கும், மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. பிள்ளைங்க நல்லது கெட்டது செய்யறதுக்கு முன்னால கடவுள் முடிவு பண்ணிட்டார். யாரு யாரை தெரிந்து கொள்ளணும், யாரை தெரிந்து கொள்ள கூடாது அப்படிங்கறதெல்லாம் கடவுள் முடிவு செய்துட்டார். என்னோட கூட நீதிமொழிகள் என்னுடைய புஸ்தகம் 16 அதிகாரத்தை எடுத்துக்கங்க. நீதிமொழிகள் 16 அதிகாரம் 4 வசனத்தை பாருங்க. நீதிமொழிகள் 16:4 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்த நேரத்துல சொல்றாரு, கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார். கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார். தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனை உண்டாக்கினார். தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனை உண்டாக்கினார். இது கடவுளுடைய உலகம். எடுத்துக்கங்க அப்போஸ்தலர் எடுத்துக்கங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 13 அதிகாரத்தை எடுத்துக்கங்க. 48 வசனத்தை பாருங்க. பைபிள் பாருங்க. நான் சொல்றதெல்லாம் பைபிள்ல இருக்கான்னு பாக்கணும். நான் சொல்றது இல்ல, விஷயம் வந்து நான் எடுத்து வாசிச்சத பக்கம் 182 பின்பகுதியில 182 அப்போஸ்தலர்கள் 13:48 புறஜாதிகள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். ரொம்ப தெளிவா சொல்லுது, வசனத்தை கேட்கிறான். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார். வேற யாரெல்லாம் விசுவாசிக்க முடியாது? உலக தோற்றத்துக்கு முன்னதாக கடவுள் யாரெல்லாம் ரட்சிக்கணும்னு முடிவு பண்ணாரோ அவங்கள தவிர ஒருத்தனும் ரட்சிக்கப்பட முடியாது. என்னோட கூட வெளிப்படுத்தல் 13:8 வாங்க. வெளிப்படுத்தல் 13 பைபிளை குறிச்சு வச்சுக்க. பைபிள்லாம் நோட்ஸ் எடுக்கலன்னா ஒண்ணுமே கதைக்காகாது. இதுக்கு யாருக்கும் பதிலாம் உங்களுக்கு சொல்ல முடியாது. 13:8 பாருங்க, குறிச்சிருங்க. அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணீங்க. உலக தோற்றம் முதல்
அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வழங்கினார்கள். உலகம் தோற்றம் முதல் அதாவது உலகம் உண்டாது முன்னால அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம் பேரெல்லாம் ஏற்கனவே நான் பிறக்கிறதுக்கு முன்னால இந்த உலகம் படைக்கப்படுறதுக்கு முன்னால பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியாச்சு. ஏத்துக்க முடியுமா? இந்த செத்துப்போன அந்த உலகத்தில் கடவுள் ஒரு சிலரை மட்டும்தான் தெரிவு செய்யும், வேற யாரையும் தெரிவு செய்யும். ரொம்ப வருத்தமான விஷயம். அவங்களுக்கு தான் கடவுள் தன்னை வெளிப்படுத்துறார், அவங்கள தவிர வேற யாரும் கடவுள் அறிய முடியாது. இது நான் சொல்லல, வேதம் சொல்லுது. இன்னும் ஆழமா சொல்லணுமா? இன்னும் அழுத்தமான ஒரு விஷயத்தை சொல்லுது. என்னோட கூட லூக்காஸ் விசேஷம் 4 வாங்க எடுங்க. இயேசு கிறிஸ்து பண்ணின முதல் பிரசங்கம், என்னன்னு பாருங்க. இயேசு கிறிஸ்து செய்த முதல் பிரசங்கம் 16:16 ஃபர்ஸ்ட் ப்ரீச்சிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து பண்ணின முதல் பிரசங்கம் 16 பாருங்க. நல்லா அதை பார்த்துக்கிட்டே வந்தாதான் புரியும், நடி புரியவே புரியாது. அதுல வந்து ஃபுல்லா இறையல், நிறைய இறையல் விஷயங்கள் அங்க சொல்லப்பட்டு இருக்கு. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை வாசித்த பொழுது, அவர் புஸ்தகத்தை வாசிக்கிற பைபிள் வாசிக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவரின் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையும் பிரசித்திப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரன் இடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோட பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்று தினம் நிறைவேறிற்று என்றார். அவர் மேசியான்னு சொல்லி நிறைவேறிடுச்சு. எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபை உள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, சரியா, கிருபை உள்ள வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். மனுஷனா பார்க்கலாம், மேசியாவை பார்க்க முடியல. பாருங்க, அதான் பிளைண்ட். இது வந்து ஒரு யூத சபை, சரியா, யூத ஜபாலயம். யூத ஜபாலயத்துல வேதம் வாசிக்கிறான். யூத ஜபாலயத்துல வேதம் வாசிக்கிறத கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் வருது. அங்கதான் அது நடக்குது. அங்கதான் மேசியா வர்றார், அங்கதான் இயேசு வர்றார். இயேசு ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய அந்த நிறைவேறுதல இங்க சொல்றார். சொல்லிட்டு இருக்கப்பதான் சொல்றாரு. இப்ப சொல்றாங்க அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, மேசியான்னு சொல்லாம அவங்க யோசேப்பின் குமாரன் அல்லவா. இப்ப 23 சொல்றாரு. இப்ப எலெக்ஷனை பத்தி பேசுறாரு. அவர் அவர்களை நோக்கி, வைத்தியனே உன்னைத்தானே குணமாக்கிக் கொள் என்கின்ற பழமொழியை சொல்லி, நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர் நகுமில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகள் உன் ஊராகி இவ்விடத்திலும் செய் என்று நீங்கள் என்னுடனே சொல்வீர்கள். உங்களுக்கு என்னன்னா அற்புதம் செய்யணும், அடையாளம் செய்யணும்னு மட்டும்தான் உங்களுக்கு புத்தி இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படிதான் நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. கப்பர் நகுமில செஞ்சதை செய்யா அப்படின்னு தான் சொல்றோம். ஆனா அவர் சொல்றாரு, ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் சொல்றாரு, எலெக்ஷன் சொல்றாரு. அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷம் 6 மாதம் வானம் அடைப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரபத்தா ஊரிலிருந்து ஒரு விதவையின் இடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தின் இடத்திற்கு அனுப்பப்படவில்லை. திருப்பி அடுத்த எக்ஸாம்பிள் சொல்றாரு. அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சிரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ரொம்ப கிளியரா, ரொம்ப ஆணித்தரமா எலெக்ஷனை வந்து சொல்றார் ஆண்டவர். ஆண்டவருடைய போதனை என்னவா இருக்கு? மிக தெளிவா ஆண்டவர் அந்த யூத மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், யாரு அந்த விதவை, இங்க யாரு இந்த நாகமான், இவங்களை தான் கடவுள் ரட்சிக்கிறார். இங்க பாருங்க, இப்படி சொன்ன உடனே அங்க அந்த அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை அவர் போதிக்கிறார், அவர் பிரசங்கம் பண்றாரு, நாதா மேசியாங்கிறாரு, அவங்க கேட்கல, திருப்பி சொல்றாரு, நீங்களாம் அற்புதத்தான் தேடுவீங்க, வேற எதுவும் தேட மாட்டீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், புரிஞ்சுக்கோ, இது உங்களுக்கு எல்லாம் இல்ல, புரியுதா? அந்த சாரி பார்த்து விதவைக்கு தான் உனக்கு கிடைச்சிச்சு, கடவுளுடைய தெரிந்து கொள்ளுதல். அதே போல நாகமானுக்கு தான் ஊர்ல 1000 குஷரோகி இருந்தான். இஸ்ரேலில் 1000 குஷரோகி இருந்தாலும் 1000 பேருக்கு கிடைக்காதது நாகமானுக்கு கிடைச்சிச்சு, உனக்கு கிடைக்கல. புரியுதா? ஊர் முழுசும் பஞ்சம், இஸ்ரேல் முழுசும் பஞ்சம். யாருக்கு சாப்பாடு கிடைச்சிச்சு? சரபத்தா ஊர்ல இருந்த விதவிக்கு தான் கிடைச்சிச்சு, எல்லாருக்கும் கிடைக்கலங்கிற சொன்ன உடனே அவங்களுக்கு ரியாக்ஷனை பாருங்க. ஜெபாலயத்தில் இருந்த எல்லாருமே இவளை கேட்ட பொழுது கோபம் உண்டு. எலெக்ஷனை பத்தி பேசினா, நிபந்தனையற்ற தெரிந்து கொள்ளுதல பேசினா எல்லாருக்கும் என்ன வரும்? கோபம் வரும். ஏன் அப்படின்னா, அவன் பாவி, அவன் பாவத்துல செத்து இருக்கான், பாவத்துல செத்தவன் நரகத்துக்கு நேரா இருக்கிறான், நீ செத்தா நரகத்துக்கு போவேன்னு சொல்ற பிரசங்கங்கள் இன்னைக்கு இல்ல. செத்து போனா நரகத்துக்கு போவாங்கிற பிரசங்கமே கிடையாது இன்னைக்கு. மனுஷன் பாவத்துல செத்து இருக்காங்கிறது, கடவுளுடைய கோபாக்கி நேரா இருக்கிறாங்கிறது மனுஷனால கேட்க முடியாது. அவன் கேட்கிறான், அவன் அற்புதத்தையும் அடையாளத்தையும் தான் கேட்கிறான். இங்க ஆண்டவர் சொல்றாரு, தெரிந்து கொள்ளுதல், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு இல்லைங்கிறத சொல்றாரு. அப்பொழுது ஜெபாலயத்திலிருந்து எல்லாரையும் இவளை கேட்ட பொழுது கோபம் உண்டு. எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்தில் இருந்து அவரை தலைகீழாக தள்ளிவிடும்படி அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவில் இருந்து கடந்து போய்விட்டார். எலெக்ஷனை பத்தி பேசுனா என்ன நடந்துச்சு? அவரை கொல்ல பார்க்கணும். நீங்க எல்லாம் கிடையாது, கடவுள் உங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளல. நல்லா தெரிஞ்சுக்க, இதுதான் உண்மை. கடவுள் எல்லாரையும் எல்லாம் தெரிஞ்சு கொள்ளல. ரட்சிப்பு எல்லாருக்கெல்லாம் கிடையாது. இங்கிருந்து எல்லாரும் பரலோகம் வரப்போறது கிடையாது. கடவுளால தெரிந்து கொண்டவர்கள், தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள் இவங்க மாத்திரம்தான், வேற யாராலையும் வர முடியாது. இந்த இடத்துல அதுதான் ஆணித்தரமா சொல்றாரு, இதுதான் சத்தியம், இதுதான் ட்ரூத், இதுதான் காஸ்பல். ஆனா இன்னைக்கு சுவிசேஷம் எப்படி சொல்லப்பட்டு இருக்கு? கடவுளுடைய ஆசீர்வதிப்பார், ஓ மகனே அப்படிங்களாம். என்ன ஓ மகனே? என்ன நீங்க கேட்கிறவன் வேதம் தெரியாதவனா இருந்தா அவ்வளவுதான். கேட்கிறவன் வேதம் தெரியாதவனா இருந்துச்சுன்னா அம்புட்டுதான் வாழ்க்கை அழிஞ்சு போயிடும், உன் வாழ்க்கை நித்தியத்துக்கு போயிடும், நரகத்துக்கு போயிடும். வேதத்தை பாரு, வேதத்துல சொல்றதை கேளு. கடவுள் பாவியான மனிதனை கடவுள் தெரிவு செய்கிறார். இன்னொரு விஷயத்தை பாருங்க, எடுத்துங்க என்னோட கூட. மத்தேயு சுவிசேஷம் 11 அதிகாரத்தை எடுத்துங்க. மத்தேயு சுவிசேஷம் 11 அதிகாரத்தை எடுத்துங்க. ஒரு அழகான ஒரு விஷயத்த சொல்ற, 11 அதிகாரம். இருபத்தஞ்சாம் வசனத்துல மத்தேயு 11:25 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு. பாத்தீங்கன்னா மத்தேயு 11:25 நான் வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. அந்த சமயத்துல இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியாலும் ஸ்தோத்திருக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருக்கிறது. ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்திற்கு பிரியமாயிருக்கிறது. எப்படி செய்வது சொல்றாரு? சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரனும், குமாரன் எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். அங்க என்ன சொல்றாரு? ரொம்ப தெளிவா சொல்றாரு, இயேசுவை யாருக்கு தெரியும்னு சொல்லி சொல்றாரு. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அத்தாரிட்டி யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இயேசுவுக்கு, பிதாவினால் இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனுக்கும் குமாரன தெரியாது. முதல் விஷயம் புரிஞ்சுங்க, பிதா தவிர வேறு ஒருவனுக்கும் குமாரன தெரியாது. ஒட்டு மொத்தமா அடிச்சிட்டாரு. நோ ஒன் நோஸ் கிரைஸ்ட், யாருக்கும் இயேசுவை தெரியாது. அவர் சொல்றாரு, பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியார். குமாரனும் சொல்றாரு, குமாரனும், குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ. குமாரனும், நல்ல வசனத்தை பாருங்க, குமாரனும், குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். சேச்சில் வந்து உட்காரணும் அப்படின்னு சொன்னா ஆண்டுடைய தெரிஞ்சு கொண்டதுக்காக நன்றி சொன்னாங்க. இந்த உலகத்துல எல்லாருக்கும் கிடைக்கல அந்த ரட்சிப்பு. நல்லா தெரிஞ்சுக்க, இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் போலீஸ் சுவிசேஷம், பித்தலாட்டமான சுவிசேஷம். மனுஷன் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செஞ்சு கடவுளுடைய கோபாய்க்கு இன்னைக்கு நேராக இருக்கிறான். மனுஷனை கடவுள் தெரிவு செய்கிறார். மனுஷனை கடவுள் தெரிவு செய்கிறார். வேற யாராலையும் மனுஷன் தெரிவு செய்ய முடியவே முடியாது. கடவுளுடைய இஷ்டம் அந்த உலகம். கடவுள் என்ன செய்கிறார்னா தனி வெளிப்படுத்துகிறார். யோவான் சுவிசேஷம் எடுத்துக்கோங்க. மறுபடியுமா யோவான் சுவிசேஷம் 6 அதிகாரத்தை எடுத்துக்கங்க. இந்த வசனங்கள்லாம் குறிச்சு வச்சுங்க. சும்மா சாதாரணமான விஷயம், சேர்ச்சில் நீ இருக்கிற அப்படின்னு சொன்னா இட்ஸ் அ கிரேஸ்.
இது கடவுளுடைய உலகத்தில் இருக்கிற, கடவுளுடைய கிருபையின் கீழாக இருக்கிற, கடவுளுடைய ரட்சிக்கணும்னு உன்னுடைய சிந்தனை ஒன்றே ஒன்று தான் இருக்கணும். ஆண்டவரே, இது நான் சொல்றதே வந்து ஆவியானவர் சொன்னால் தான் உனக்கு புரியும், அப்படி புரியாது. ஏன்னா நீ ரட்சிக்கப்படலைன்னா நான் எவ்வளோதான் பேசினாலும் புரியாது. ரட்சிப்பு மனுஷனுடைய கையில் கிடையாது. நான் பேசுறதுனால நீ கேட்கறதுனால ரட்சிக்கப்பட முடியாது. கடவுள் ஆதீனத்தில் உன்னை நினைச்சிருந்தா தான் நீ ரட்சிக்கப்பட முடியும். கடவுள் ஆதீனத்தில் உன்னை முன்குறிச்சிருந்தா மட்டும்தான் நீ ரட்சிக்கப்பட முடியும். கடவுளுடைய ஆதீனத்தில் முன்குறிக்கலாம் நீ ரட்சிக்கப்பட முடியாது. இதுதான் வேதம், இதுதான் சத்தியம். இங்கே சொல்றாரு பாருங்க, யோவான் சுவிசேஷம் 6 37 வசனத்தில் பாருங்க, பிதாமானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். ரொம்ப சொல்றார், பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா 39 வசனத்தை பாருங்க, அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என் பிதாவின் சித்தமாக இருக்கிறேன். எனக்கு எப்படி இருக்கு? இதுதான் வேதம் சொல்றது, இது கம்ப்ளீட்டா வேதம் சொல்றது. மனுஷன் பாவத்துல செத்து இருக்கான், மனுஷன் கடவுளை தேடல, கடவுள் மனிதனை தெரிந்து கொள்ளுகிறார். கடவுள் மனிதனை தெரிந்து கொள்ளுகிறார் அப்படின்னா எல்லாரையும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. எல்லா மனுஷனும் இல்லை அப்படிங்கிறார். அப்ப எல்லா மனுஷனும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் பரலோகத்துக்கு வரப்போறது இல்லை. யார் பரலோகத்துக்கு வரப்போறானா? கடவுளால் நித்தியத்துல முன்குறிக்கப்பட்டவர்கள், கடவுளால் நித்தியத்துல என்ன செஞ்சவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இது என்ன விஷயம்? இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது எனக்கு தெரியல. எலெக்ஷன் இஸ் காட்ஸ். இப்போ நீங்கள் வீட்டில் உட்காந்து வாசிங்க, குறிச்சிக்கங்க, ரோமர் 8 9 அதிகாரம் வாசிச்சுக்கங்க. சரியா, இந்த தெரிந்து கொள்ளுதலை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது யோவான் சுவிசேஷம் 17 அதிகாரத்தை எடுத்துக்கங்க. வாசிக்க கேட்ட நிறைய பகுதி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க பாருங்களேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து தான் சிலுவையில் மரிக்க போகிறதுக்கு முன்னால் ஏறெடுத்த ஒரு ஜெபம். அவர் சிலுவைக்கு போக போறார், போறதுக்கு முன்னால ஏறெடுக்கப்பட்ட ஜெபம் தான் ஹை பிரீஸ்ட்லி ப்ரேயர் அப்படிமாங்க. ஹை பிரீஸ்ட்லி பிரதான ஆசாரிய ஜெபம். அதனாலதான் இந்த திருச்சபைகள்ல ஜெபம் அப்படிங்கிறது போதகரால ஏறெடுக்கப்படுது, வேற யாரும் எடுக்க முடியாது. பிரைஸ் பண்ணலாம், ஆனா எல்லா விஷயங்களையும் பிரதான ஆசை ஹை பிரீஸ்ட்லி ப்ரேயர் பாஸ்டர் செய்வார். இங்க இயேசு கிறிஸ்து தான் உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னால இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். இந்த வசனத்துல நீங்க பாருங்க, 17 அதிகாரத்தை பாருங்க, 4 வசனத்துல பாருங்க, 4 வசனத்துல பின்பகுதியை கோடு போட்டு வச்சுக்கோங்க, அப்பதான் அது புரியும், இல்லாட்டி புரியாது. சொல்றாரு, பூமியிலே நான் உன்னை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி எனக்கு நியமித்த கிரியையை என்ன செஞ்சிட்டாரா, செய்து முடித்தேன். எனக்கு பிதாவானவர் எனக்கு ஒரு அசைன்மெண்ட் இந்த உலகத்தில் செய்யும்படியா கொடுத்தா, நல்லா கவனிச்சுங்க. பிதாவானவர் நான் ஏசு சொல்றாரு, பிதாவானவர் எனக்கு இந்த உலகத்தில் செய்யும்படியான சில காரியங்களை கொடுத்துருக்கிறார், அந்த காரியத்தை நான் செஞ்சு முடிச்சுட்டேன். புரியுதா? இதுதான் புரியுதல். இது புரியல அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தப்ப முழுவதுமாக பிதாமியனுடைய சித்தத்தை மாத்திரம்தான் செஞ்சாரே தவிர வேற எந்த காரியத்தையும் ஏசு கிறிஸ்து செய்யவே இல்லை. நீங்க என்னோடு கூட இந்த விஷயத்தை சுவிசேஷம் முழுசும் சொல்லுது. நீங்க என்னோடு கூட யோவான் சுவிசேஷம் 4:34 வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னார். யோவான் சுவிசேஷம் 4:34 வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னார், நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்வதே. அப்போ ஏசுவோடைய வேலை என்ன அப்படின்னா பிதாமியனுடைய சித்தம் செய்வது. 5:30 வசனத்தில் பாருங்க, 4:34 வசனம், நான் என்னை அனுப்பினவருடைய சித்தம். 5:30 வசனம், என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறேன், நான் தேடுகிறேன் சொல்லி சொல்றாரு. 5:36 வசனத்தில் சொல்றாரு, பிதாமானவர் எனக்கு கற்பித்ததை நான் செய்கிறேன் சொல்லி சொல்றாரு. 6:38 வசனத்தில் சொல்றாரு, என் சித்தத்தின்படி அல்ல பிதாவின் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்வதே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கம்ப்ளீட்டா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்தப்ப ஒரே ஒரு விஷயம் தான், பிதாவினுடைய சித்தம் செய்வதுதான். எடுத்துங்க, ஏன்னா பைபிள் நீங்க ரொம்ப கிளியரா பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். யோவான் சுவிசேஷம் 12 அதிகாரத்துல கடைசி வசனத்தை பாருங்க, 49 வசனத்தை பாருங்க, 49 வசனம். யோவான் சுவிசேஷம் 12 அதிகாரம் 49 வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் சுயமாய் பேசவில்லை. நல்லா கவனிச்சிங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கப்ப பிதாவினுடைய சித்தம் மட்டும்தான் செஞ்சார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கப்ப அவர் பேசின வார்த்தைகள் எல்லாம் பிதாவினுடைய வார்த்தைகள் தான். அவர் சொல்றாரு, நான் சுயமாய் பேசவில்லை. அவர் சொல்றாரு, திருப்பி சொல்றாரு, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவை எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இட்ஸ் அ கமாண்ட், இதுதான் பேசணும், இது பேசக்கூடாது. நல்ல கவனிச்சு, பிதாவானவர் குமாரன் எடுத்த இப்படிதான் சொல்லியிருக்கார், அவருடைய கட்டளைகளை, அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். எனக்கு தெரியும் அது, நான் இதை ஏன் கை கொள்றேன்னா அதுல ஜீவன் இருக்கு, அதுல நித்திய ஜீவன் இருக்கு. ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். என்ன பிதா சொன்னாரோ அதை தவிர நான் வேற எதுவுமே நான் பேசலை. இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க, ரட்சிப்பை குறிச்சு பாக்குறப்ப. அப்ப இயேசு இந்த உலகத்துல வர்றார் அப்படின்னு சொன்னா, இயேசு ஏன் இந்த உலகத்துல வர்றார் அப்படின்னு சொன்னா, பிதாமானவர் ஜனங்களை குமாரனிடத்துல கொடுத்திருக்கிறார். அந்த ஜனங்களை தேடிதான் இயேசு வந்தார் இந்த உலகத்துல, வேற யாரையும் தேடி இயேசு வரல. நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த வசனத்தை நீங்க எடுத்துங்க, யோவான் சுவிசேஷம் 17:6 பாருங்க. யோவான் சுவிசேஷம் 17:6 அப்படி மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க. இது வந்து பெரிய இந்த அசைன்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்றத அவர் சொல்றாரு, நீர் எனக்கு நியமித்த, நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். ஃபினிஷ் பண்ணிட்டு ஒரு பரலகம் போறார், போறதுக்கு முன்னால சொல்றாரு, அதுதான் சொல்றாரு, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரா? எல்லாருக்கும் இல்லைங்க, எல்லாரையும் கடவுள் தெரிஞ்சு கொள்ளல. ஆழமா புரிஞ்சுக்கணும், எல்லாரையும் கடவுள் தெரிந்து கொள்ளவில்லை. அவர் சொல்றாரு, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். 9 பாருங்க, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்கள். என்ன விஷயம் சொல்றார்கள் படிச்சவனா? அப்படியே கடவுளுடைய மகிமை எல்லாம் யோசிச்சு பாக்குறப்ப, என்னை கடவுள் எப்படி நேசிக்கிறார் அப்படிங்கறதெல்லாம் பாக்குறப்ப, கடவுள் என்னை உலக தோற்றத்துக்கு முன்னதாக, கடவுள் இந்த நான் இந்த உலகத்துல கருவா வர்றதுக்கு முன்னால கடவுள் என்னை பார்த்துட்டார். 10 பாருங்க, சொல்றாரு, என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், அவர்களை நான் மகிமைப்படுகிறேன். என்ன கிளாசிக்கான விஷயம் சொல்றாரு பாருங்க. 23 பாருங்க, இதுல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பிரதான ஆசாரிய ஜபத்தில் அநேகருடைய சிந்தனைகள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா, இது சீஷர்கள் 12 தான், அந்த 11 பேரோட ஜோமனு தான், அந்த 17 பேருக்கு தான் அப்படிம்பாரு. பின்னால் அவர் சொல்றாரு, அங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 20 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சொல்றாரு, நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல், நல்லா சொல்றாரு, ரொம்ப தெளிவா சொல்றாரு, இந்த 11 பேருக்காக மட்டும் இல்ல, இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். யாரவங்க அந்த பிரசங்கம் கேட்டாங்கல்ல, பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டாங்கல்ல, 3000 பேர், 5000 பேர், இவங்க தான் அவங்க, வேற யாரும் கிடையாது. அந்த கூட்டம் ரெண்டா பிரிஞ்சிருச்சு. இந்த உலகத்துல எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வரப்போறது கிடையாது. தேவன் தெரிந்து கொண்டவர்கள், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், இவர்களை தவிர வேற யாரும் வர முடியாது. 23 பாருங்க, 23 பாருங்க, ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறியவர்களாய் இருக்கும்படி என்னை நீர் அனுப்பினதையும், நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிடத்தில் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படி நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடி, உலக தோற்றத்துக்கு முன்னதாக கடவுள் உங்களையும் என்னையும் யார் தெரிஞ்சு கொண்டா? யார் தெரிஞ்சு கொண்டா? நல்லா கவனிச்சுங்க, இயேசு இல்ல, பிதாவான கடவுள். பிதாவான கடவுள் அவர் நம்ம தெரிஞ்சு கொண்டு நம்மை கிறிஸ்துவின் இடத்திலே கொடுத்தா. நல்லா புரிஞ்சு, எவ்வளவு மகிமையான ஒரு விஷயம் தெரியுமா? பிதாமானவர் தனது சுயாதீன அன்பிலே நம்மை தெரிந்து கொண்டார். பிதாமானவர் தெரிந்து கொண்டார். பிதாமானவர் தெரிந்து கொண்டவர்களை குமாரன் இடத்திலே கொடுத்தார். 17:2 பாருங்க, 17:2 பாருங்க, பிதாவே வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் முடியும். பிதாமானவர் யார்கிட்ட உங்களை என்ன கொடுத்திருக்காரு? குமாரன் இடத்துல கொடுத்திருக்காரு. இவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க. 11 பாருங்க, 11 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சொல்றாரு பிதாமானவர் வந்து கொடுக்காது. நான் இனி உலகத்தில் இருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்தில் வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள், நீர் எனக்கு தந்தவர்கள். அந்த இடத்துல பிதாமையினால் குமாரனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள். புரியுதாங்க? குளோரியஸ் காஸ்பல்ங்க, குளோரியஸ் காஸ்பல். என்னங்க பயந்துட்டு இருக்கீங்க? என்னத்தையும் நினைச்சு. அதனாலதான் அவர் சொல்றாரு, என் கையிலேருந்து ஒருத்தனும் பறிச்சுக்க முடியாது. யார் கையிலேருந்து பறிச்சுக்க முடியாது? பிதாவின் கையில் இருந்தும் ஒருவனை என்னை பறிச்சுக்க முடியாது. கடவுளால் முன்குறிக்கப்பட்டு பிதாவினால் தெரிவு செய்யப்பட்டு குமாரனிடத்தில் கொடுத்தவர்கள். அதனால அவர் சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். புரியுதான்? தெரியல எனக்கு. இதான் காஸ்பல். இந்த சுவிசேஷத்தை தவிர வேற சுவிசேஷம் இல்லை. நீர் என்னை தந்தவர்கள். 17:6 பாருங்க, 6 நீர் உலகத்தில், நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். பிதாமானவர் என்ன செஞ்சிருக்காராம்? என்னை தெரிஞ்சிருக்கிறாரு. என்னை தெரிஞ்சு எடுத்து யார்கிட்ட கொடுத்திருக்காரு? குமாரிடத்தில் கொடுத்திருக்காரு. மகிமையான சுவிசேஷங்க. அன்னைக்கு இதெல்லாம் புரியுதா என்னன்னு தெரியல மக்களுக்கு. இன்னைக்கு ஜனங்கள் எல்லாரும் ஆ ஓன்னு கத்துற கூட்டத்துக்குள்ள போறான். மனுஷனுக்கு பயம், பாதி பயம் அவனுக்கு. ஏன்னா அவனுக்கு ரட்சிப்பு தெரியல. அவனுக்கு ரட்சிப்பு தெரியாதனால கண்டத்தை குறித்து பயந்துட்டு இருக்கிறான். நான் யாருன்னு எனக்கு தெரியணும். நான் யார், எவ்வளோ மகிமையானவன் தெரியணும். நான் இந்த உலகத்தில் நான் ஒரு விசுவாசியா. கடவுள் என்னை தெரிஞ்சிருந்தார்னா பிதாவினால் குமாரனிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள் என்னை யாரும் ஆட்ட கூட முடியாது. நீ வியாதியை குறித்து பயப்படுற, உலகத்தை குறித்து பயப்படுற, என்னத்தையும் குறிச்சு பயப்படுற, எதையும் குறிச்சு பயப்படணும் அவசியம் கிடையாது. ஏன்னா நான் பிதாமையினால் தெரிந்து கொள்ளப்பட்டு குமாரனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டவன். 9 பாருங்க, 17:9 பாத்தீங்க அப்படின்னு சொன்ன அவர் சொல்றாரு, நான் அவர்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க, நான் அவர்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளவில்லை, நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் வேற யாருக்கும் அவர் ஜபிக்கல. அவர் ஜபிக்கிறது எனக்காக தான் ஜபிக்கிறாரு. இயேசுடைய ஜபம் எனக்காக தான். ஏன் அப்படின்னா, நான் யார் அப்படின்னு சொன்னா, நான் பிதாவினால் தெரிந்து கொள்ளப்பட்டு குமாரனிடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டவன். அந்த 11 மாத்திரம் கிடையாது, இந்த 11 மூலமா சுவிசேஷத்தை கேட்டேன்னா நம்மளெல்லாம் அதான் சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உன் தலையில இருக்கிற முடி யாரும் பிடுங்க முடியாது. உன் தலையில் இருக்க முடி கீழே விழாதுங்கிறார் ஆண்டவர். உனக்கு இந்த மகிமையான சுவிசேஷம் தெரியலனாலதான் நீ இந்த குறி சொல்லலாம் ஓடிட்டு இருக்கிற. உனக்கு இந்த சுவிசேஷத்தினுடைய மகிமை என்ன? வேதத்தை நீ வாசிக்கல, வேதத்துல உனக்கு தெரியல. பிதாவானவர் என்னை தெரிந்தெடுத்து இருக்கிறார். மறுபடியும் அவர் சொல்றாரு, 20-24 திருப்பி வாசிக்கிறேன் கேளுங்க. நான் சொல்றாரு, பிதாவானவர் குமாரன்ட்ட கொடுத்தது நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவருடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமை பாட்டில் அவர்கள் தேறினாயிருக்கும்படி என்னை நீர் அனுப்பினதையும், நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களில் அன்பாயிருக்கிறதையும் இந்த உலகம் அறியும்படி நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பிதாவே, உலக தோற்றம் முதல் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படி நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களுடன் இருக்கும்படி விரும்புகிறேன். என்ன நிறைய விஷயம் பேசிடலாம், பின்னால பேசினேன்னா ஜூடு பேச முடியாது. இடத்துல பிதாவானவர் உங்களை என்னை தெரிஞ்சிருக்கிறார். காஸ்பல், மனுஷன் முழுசும் பாவத்துல செத்து இருக்கிறான். நான் கடவுளை தேடல, கடவுளுடைய கோபாக்கினைக்கு நேரா நான் எல்லா மனுஷனும் இருக்கிறான். இந்த கோபாக்கினைக்கு நேரா இருக்கிற மனுஷனுல பிதாவானவர் தெரிந்தெடுத்து ஒரு சிலரை குமாரனிடத்தில் கொடுக்கிறார். இப்ப யோவான் சுவிசேஷம் 10 ஒரு ஸ்லைட் டச் தான் வரும், வேற வழி நோவே. யோவான் 10:17 பாருங்க, இயேசு பிதாவானவர் கொடுத்தார். நல்லா கவனிச்சுங்க, பிதா கொடுத்தாரா? பிதா கொடுத்தார். இப்ப பிதா குமாரன்ட்ட கொடுத்திருக்காரு. இப்ப 10:17-18 பார்க்கும் பொழுது நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படி அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அவைகளை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன். யாருக்காக பிதாவான் அவர் கொடுத்தாரோ கிறிஸ்துவர்களுக்காக மதிக்கிறார். பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டவர்களுக்காக கிறிஸ்து மதிக்கிறார் என்று பார்க்கும். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது பிதாவானவர் எதுக்கு அவங்களை தெரிஞ்சு கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, பிதாவான தேவன் அவர்களை நித்திய ஜீவனுக்காக எதுக்கு என்னையும் உங்களையும் தெரிஞ்சுக்கிட்டார். நல்லா கவனிச்சிங்க, காஸ்பல்ல பார்த்துக்கங்க. யாரை பிதாவானவர் குமாரன்கிட்ட கொடுத்தாரோ, யாருக்காக குமாரன் மரிச்சாரோ, இருங்க ஃபண்டமெண்டல் திங் நல்லா மைண்டில் வச்சுக்கங்க. நம்ம எல்லாரும் நரகத்துக்கு ஏதுவாக இருக்கிறோம். கீழே ரட்சிப்பில் என்னுடைய பங்களிப்பு ஒன்றும் கிடையாது. நான் நரக தண்டனையில் இருக்கிறேன். இங்கே இருக்கிற அவ்வளோ பேரும் நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால் நரக தண்டனையில் இருந்தோம். கடவுளுடைய கோபாக்கினைக்கு நேராக இருந்தோம். கடவுள் என்ன செய்கிறார்னா, உலக தோற்றத்துக்கு முன்னதாக மனுஷன் பாவம் செய்வான் கடவுளுக்கு தெரியும். மனுஷன் விழுந்து போவது தெரியும். எல்லாம் தெரிந்து பிதாவான கடவுள் என்ன செய்யறாருனா, இதுலேருந்து ஒரு கூட்ட மக்களை தனக்காக தெரிந்தெடுத்து குமாரன் இடத்துல ஒப்பு கொடுத்தார். அப்போ குமாரன் யாருக்காக மரித்தாரோ அவர்கள் எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். வேதம் சொல்லுது, யோவான் 6:39 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, 39 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் எனக்கு தந்தவிகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் இல்லையா. என்ன குளோரியஸ் காஸ்பல் பாருங்க. கிறிஸ்து யாருக்காக மரிச்சாரோ, நீ விசுவாசியா இருந்தீனா, உனக்கு கொடுக்கப்பட்ட ப்ரொடெக்ஷன் மாதிரி உலகத்துல எவனுக்கும் கிடையாது. நான் ஒண்ணு செய்யல என்னுடைய ரட்சிப்புல. இதுவரைக்கும் நீங்க நல்லா பார்த்துக்கணும், என்னுடைய ரட்சிப்புக்கு என்னுடைய பங்களிப்பு இதுல ஒண்ணு கூட கிடையாது. இதுவரைக்கும் நான் கடவுளுடைய கோபாக்கினைக்கு நேரம் மாத்திரம்தான் இருந்தேன். ஆனா கடவுள் என்னை தெரிந்து கொண்டார். கடவுள் என்னை முன்குறித்து இருக்கிறார். யார் என்னை முன்குறிச்சா? நான் இல்ல, என்னுடைய பங்களிப்பு இல்ல, நான் கடவுளுடைய கோபாக்கினைக்கு நேரா இருக்கிறேன். கடவுள், பிதாவான கடவுள் என்னை தெரிந்து கொண்டார். பிதாவான கடவுள் என்னை குமாரன் இடத்துல கொடுத்திருக்கிறார். குமாரன் எனக்காக மரிச்சிருக்கிறார். குமாரன் என்னை எதுக்காக மரிச்சார் அப்படின்னா, என்னை கடைசி நாளில் எழுப்புவதற்காக. எதுக்கு? கிறிஸ்துவோடு இருப்பதற்காக. கிறிஸ்து ஓடி இருப்பதற்காக கடவுள் உங்களை என்னையும் கட்சி தெரிந்து இருக்கிறார். இதில் என்ன, இதில் பார்க்குறப்ப நல்ல, இந்த யோவான் சுவிசேஷம் 17 நீங்கள் பார்க்குறப்ப, இந்த ரட்சிப்புங்கிறது பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையே ஏற்பட்ட உடன்படிக்கை. புரியுதா? உலக தோற்றத்துக்கு முன்னால் நல்லா கவனிச்சுங்க, காஸ்பல் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. உலக தோற்றத்துக்கு முன்னால், நான் இந்த உலகமே படைக்கப்படுவதற்கு முன்னதாக பிதாவும் குமாரனும் செய்த உடன்படிக்கை. பிதாவானவர் என்ன செஞ்சாரு? இந்த உலகத்தில் ஒரு சில ஜனங்களை தெரிந்தெடுத்து குமாரன் இடத்துல ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து அவர்களை இயேசு இந்த உலகத்தில் அனுப்புறார். இயேசு அவர்களுக்காக சிலுவையில் மரிக்கிறார். இதுல மனுஷனுடைய பங்களிப்பு எங்கேயாவது இருக்குதான்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துலயும் இல்ல, ஒரு இடத்துலயும் கிடையாது, ஒரு இடத்துலயும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கீங்க. கடவுள் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். குமாரன் என்ன செஞ்சார் தெரியுமா? பிதாவானவர் கொடுத்தார், இவங்களுக்காக நான் மரிக்கிறேன்னு ஒப்புக்கொண்டார். இதுதான் அந்த அக்ரிமெண்ட் பிட்வீன் காட் த ஃபாதர் அண்ட் காட் த சன். என்னுடைய பங்களிப்பு இதில் ஒண்ணுமே கிடையாது. நான் ஒண்ணுமே செய்யலை. நான் நரக தண்டனைக்கு இருக்கிறேன், கீழே இருக்கிறேன். எப்ப எனக்கு இதெல்லாம் தெரிய வரும்? நான் ரட்சிக்கப்பட்டா மட்டும்தான் தெரிய வரும். நான் ரட்சிக்கப்படலாம்னா எனக்கு தெரிய வராது. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா ரட்சிக்கப்படலையா எனக்கு தெரியாது. ரட்சிப்புல உங்களுடைய பங்களிப்பு ஒண்ணுமே கிடையாது. இதுவரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நரக தண்டனை கீழே இருக்கிறான். கடவுள் முன்குறிச்சிருக்கிறார். கடவுள் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். கடவுள் இவன் அவன்லாம் கிடையாது, இவன் இவ்வளவு பாவம் செஞ்சா நீங்க சொல்லுவீங்க, இவன் அவ்வளோ அயோக்கியன், அவன் அவ்வளோ மோசமானவன். பைபிள் முழுசும் பாருங்க, யார் யாரெல்லாம் கடவுள் தெரிந்து கொண்டாருன்னு யோசிச்சு பாருங்க. நோவாவை கத்தர் தெரிந்து கொண்டார், ஆபிரஹாமை தெரிந்து கொண்டார், தாவீதை தெரிந்து கொண்டார், சாலமோனை தெரிந்து கொண்டார். கடவுள் ஏகப்பட்ட பேரை தெரிந்து கொண்டார். இன்னும் பாவம் தீவம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பிதாமானவர் குமாரனுக்கு கொடுத்தவர்களுக்காக பரிகார பலி செலுத்தப்பட்டாயிற்றுங்க. இரண்டாவது காரியம் அது முதல் காரியம் உடன்படிக்கை. இரண்டாவது காரியம், பிதாமானவர் தேவத்துவத்தின் ஊற்றாக இருக்கிறார். குமாரன் தனது ஜனங்களுக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார். அவர்களுக்காக குமாரன் மரிச்சிருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுது, ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது, மனுஷன் கையில இல்லை. அப்ப ரட்சிப்புல நல்லா யோசித்து பாருங்க, மனுஷன் டிப்ரவிட்டி, மனுஷனுடைய முழுமையான வீழ்ச்சிங்கிறப்ப மனுஷன் கடவுளுடைய கோபத்துக்கு கீழே இருக்கிறான். மனுஷன் அப்படியே ரட்சிக்கப்படலைன்னா அப்படியே நரகத்துக்கு போயிடுவான், முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அவன் நரகத்துக்கு போவானா போக மாட்டானாங்கிறது உனக்கு தெரியாது. அவனுக்கு நரகம் என்னன்னு தெரியாது. அவனுக்கு எல்லாம் இந்த உலகம், உலக ஆசை, பணம், இந்த உலகத்துல சுகமா வாழணும், இந்த உலகத்துல வியாதி இல்லாம வாழணும், இந்த உலகத்துல பிரச்சனை இல்லாம வாழணும் கிடையவே கிடையாது. ஏன்னா இது சபிக்கப்பட்ட பூமி, பாவத்தினால். ரெண்டாவது, மனுஷனுடைய பங்களிப்பு அங்கேயும் கிடையாது, இங்கேயும் கிடையாது. நிபந்தனையற்ற தெரிந்து கொள்ளுதலையும் கிடையாது. நிபந்தனையற்ற தெரிந்து கொள்ளுதல், அவனுக்கு தெரியாது கடவுள் இந்த உலகத்துல ஒரு கூட்ட மக்களை ரட்சித்திருக்கிறார், ஒரு கூட்ட மக்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அது யாரா இருக்கலாம், அது எவனாலும் இருக்கலாம், அது யாருக்குமே தெரியாது. கடவுள் தெரிந்தெடுத்து இருக்கிறார். பிதாவான கடவுள் தெரிந்தெடுத்து குமாரன் இடத்துல கொடுத்திருக்கிறார். குமாரன் அவர்களுக்காக மரித்திருக்கிறார். இப்ப ஆகவே என்னை நித்தியத்திலே கொண்டு போய் சேர்ப்பார். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இல்ல என்ன உங்களுக்கு பிரச்சனை, என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்க கஷ்டா முசான்னா சொல்லாதீங்க. இந்த சத்தியத்தை புரிஞ்சீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க பிதாவினால் தெரிவு செய்யப்பட்டவர்கள், குமாரனிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டவர்கள். நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாது. உன் வாழ்க்கையில் இருக்கிற பயத்துக்கு நீ தான் காரணம். விசுவாசியா இருந்தீங்க, விசுவாசி இல்லைன்னா தெரியாது. இப்ப இதுலேருந்து எனக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, எபேசியர் இரண்டாம் அதிகாரம் 8 வசனம் சொல்லுது. எபேசிய 2:8, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இப்படி செய்தார். ரட்சிப்புல நீங்க என்ன செய்ய போறீங்க? ரட்சிப்புல என்னுடைய பங்களிப்பு என்ன? ஒண்ணுமே இல்லையே. கையெடுத்து கும்பிட்டுட்டு, ஆண்டவரே என்னை ரட்சித்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய கோபாக்கினைக்கு நேராக இருந்தேன், என்னை நீங்க தெரிஞ்சு கொண்டீங்க, பிதாவே நீர் என்னை தெரிஞ்சு கொண்டீங்க, பிதாவே என்னை தெரிஞ்சு கொண்டு குமாரனை கொடுத்தீங்க, என்னுடைய பாவத்துக்கான முழு பரிகாரமும் இயேசு செஞ்சிட்டாரு, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய பங்களிப்பு ஒண்ணுமே இல்லையே. என்னுடைய பங்களிப்பு என்ன? இதை பார்க்கிறப்ப நான் இன்னும் கடவுளை நேசிக்க தான் தோணும். எப்படி கடவுள் என்னுடைய பாவத்தெல்லாம் பார்க்காம, எவ்வளவு மோசமான வாழ்க்கையை பார்க்காம, பிதாவானவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் சொல்லி கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே என்னுடைய எல்லா பாவத்துக்காக மரிச்சிருக்கிறார். கிறிஸ்து மன்னிக்காத பாவங்கிறது விசுவாசியுடைய வாழ்க்கையில ஒண்ணு கூட கிடையாது. எல்லா பாவத்தையும் இயேசு மன்னிச்சிட்டார். பெரிய ஹோல்டு, பெரிய ஸ்ட்ராங் ஹோல்டு. எனக்கு கிறிஸ்து இருக்கிறார், எனக்கு கிறிஸ்து போதுமானவர். ஏன்னா கிறிஸ்து எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். அது பிதாவினுடைய அன்பை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கிறது. பிதா எந்த அளவுக்கு தனது குமாரனை ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்னை மீட்கொடுங்கிறதுக்காக. இந்த என்னுடைய மீட்புல நான் எவ்வளவு மோசமான பாவியா இருந்தாலும், எவ்வளவு கேடு உள்ளவனா இருந்தாலும், எவ்வளவு அயோக்கியனா இருந்தாலும், எனக்காக பிதாவான கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக குமாரனாகிய இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக வந்தார். மனிதனாக வந்தது மாத்திரமல்ல, என்னுடைய நான் செய்ய முடியாத எல்லா நியாய பிரமாணத்தையும் பரிபூரணமாக கை கொண்டார். எனக்காக சிலுவையிலே மரித்தார். நான் மரிக்க வேண்டிய இடத்துல நான் அடைய வேண்டிய தண்டனையை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். உங்களுடைய பங்களிப்பு என்ன இருக்கீங்க? என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க. நீங்க உன்னுடைய ரட்சிப்பில் உன்னுடைய பங்களிப்பு என்ன? இங்க கையெடுத்து கும்பிட்டுட்டு, இயேசுவே நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, ஆண்டவரே உங்களுடைய அன்பை பார்க்கிறப்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஆண்டவரே. நீ தெரிஞ்சு கொடுத்தல சொல்லும் பொழுது அதான் கடவுள் எல்லாரையும் தெரிஞ்சு கொண்டாரே. நான் எதுக்கு சுவிசேஷம் சொல்லணும் இல்லையா? நான் எதுக்கு சுவிசேஷம் சொல்லலாம்? தெரிஞ்சு கொண்டாங்க அவங்களாம் பரலோகத்துக்கு வந்துருவாங்களே. எல்லாருடைய கேள்வி இப்படிதான் இருக்கும். பைபிள் படிச்சா புரியும், பைபிள் படிச்சா புரியும். மெயின்ஸ் ஆஃப் கிரேஸ் அப்படின்றது கடவுள் ஒரு ஜனங்களை எப்படி ரட்சிக்கிறார், இதை எப்படி நான் தெரிஞ்சுக்க முடியும்? வேதத்தின் மூலமா தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அதனாலதான் வேதம் எழுதப்பட்டிருக்கு. அதனாலதான் வேதம் எழுதப்பட்டிருக்கு. வேதத்தை பிரசங்கிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. வேதம் பிரசங்கிக்கும் என்னோட கூட ரோமர்கள் வந்து எடுத்துக்கிறாங்க. மீன்ஸ் இப்படிதான் கடவுள் செயல்படுவார், இப்படி இல்லாமல் கடவுள் செயல்படவே மாட்டார். ரோமர் 10:13 பாருங்க. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அதனால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். ஆக கடவுள் ஏற்படுத்தினது பிரசங்கம், ப்ரீச்சிங். பிரசங்கத்தான் தான், நாடகம் இல்ல, சினிமா கிடையாது. கருணாமூர்த்தி போட்டாலும் ஒரு பயபலையும் ரசிக்கப்பட மாட்டான், புரியுதா? வேதம் இல்லாம எந்த மீன்ஸையும் கடவுள் பயன்படுத்த மாட்டார். வேதத்தை தவிர, பிரசங்கத்தை தவிர வேற வழி கிடையாது. ஸ்கிட்டு, நாடகம், டான்ஸ், பாடல் இல்ல, ஒண்ணுதான், ப்ரீச்சிங் தான். ப்ரீச் த காஸ்பல், சுவிசேஷத்தை பிரசங்கி. சுவிசேஷத்துல இயேசுவை பிரசங்கி, இயேசுவினுடைய சிலுவை மரணத்தை பிரசங்கி, இயேசு மனுஷனுடைய பாவத்தை குறிச்சு பிரசங்கி, மனுஷன் கடவுளுடைய கோபாக்கினையில இருக்கான்னு சொல்லி பிரசங்கி, மனுஷன் செத்தால் நரகத்துக்கு போயிருவான்னு சொல்லி பிரசங்கி, கடவுளுடைய தெரிந்து கொண்டு இருக்கிறாருங்கிறத பிரசங்கி, கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் உன்னதமானதை பிரசங்கி. ஏங்க, அப்போஸ்தலர்கள் 8 கந்தாகே மந்திரி பைபிள் வாசிட்டு போவோம், கவனிச்சிருக்கீங்களா? கந்தேக மந்திரி பைபிள் வாசிட்டு போவான், ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை வாசிட்டு போவான். பிலிப்பு அங்க இருப்பான், எங்கேயோ காசாபட்டினத்துல இருப்பான். காசாபட்டினத்துல இருக்கிறவனை இயேசு கூப்பிடுவாரு, பரிசுத்த ஆவியானவர் அங்கேருந்து கூப்பிட்டு, நீ ஒருத்த கந்தாகே மந்திரின்னு ஒருத்தன் போயிட்டு இருக்கிறான், அவன் பைபிள் வாசிட்டு இருக்கான், அவனுக்கு தெரியல, அவனு போய் சொல்லுங்கிறாரு. ஏன்? அவருக்கு தெரிந்து கொண்டார், அவரே ரசித்து இருக்கலாம்ல. இல்ல, தட் இஸ் அ மீன்ஸ் டு ப்ரீச் த காஸ்பல். அதனால சொல்றாரு அப்போஸ்தலர் 28 சொல்றாரு, நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அப்ப ஒரு விஷயம் எனக்கு என்ன புரியுது அப்படின்னு சொன்னா, கடவுள் தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொடுத்துல பார்க்கும் பொழுது என்னுடைய பங்களிப்பு உண்மையில ரட்சிப்பில கடவுளுக்கு நன்றி. கடவுள் என்னை பாதுகாக்கிறார். எனக்காக கடவுள் தனது குமாரனாகிய இயேசுவை கொடுத்திருக்கிறார். இயேசுவை கொடுத்ததுனால இயேசுக்குள்ள என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, இயேசுக்குள்ளாக என்னை தத்தெடுத்து இருக்கிறார். நான் என்ன செய்யலாம்? இப்ப அப்பா பிதாவேன்னு கூப்பிடலாம். யார கூப்பிடலாம்? இயேசுவன் அப்பா பிதா. ஏன் வாழ்க்கையில பயம்? என் வாழ்க்கையில ஒண்ணு நடக்கணும் அப்படின்னு சொன்னா அது பிதாவினுடைய தீர்மானமா இருக்கும். என் வாழ்க்கையில ஒருத்தன் மேல கை போடணும் அப்படின்னு சொன்னா பிதாவின் சித்தம் இல்லாம கை போட முடியாது. என் எதுக்கு நான் கண்டு கொண்டு போய் புலம்பணும்? அப்பான்னு கூப்பிடு. அப்பா எனக்கு பிரச்சனையா இருக்கு, அப்பா எனக்கு கவலையா இருக்கு, அப்பா எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறப்ப அரவணைக்கும் கரம், நான் உனக்காக மறிச்சிருக்கிறேன். ஏன்னா கிறிஸ்து மறிச்சிருக்கிறாரு. பிதாவானவர் எப்படி நேசிச்சிருக்காரு? பிதாவோடைய அன்பு புரிஞ்சாதான் இயேசுவை பார்க்க முடியும். இயேசுவை பார்த்தாதான் நான் எவ்வளவு பிரிசியஸ்ன்னு தெரியும். நான் தண்டனைக்குரியவன், நான் ஒண்ணுமே செய்யல, நான் ரொம்ப மோசமானவன். ஆனா பிதாவான கடவுள் என்னை முன்குறித்து என்னை குமாரன் இடத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரன் எனக்காக சிலுவையில மரிச்சிருக்கிறார். அந்த சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் எனக்கு நித்திய ஜீவனம் கொடுக்க போது இந்த உலகத்தில் எனக்கு எந்த விதமான பயமும் இல்லை, எனக்காக கிறிஸ்து மரிச்சிருக்கிறார். ஆமீன் சொல்லாமா? ஆமீன் சொல்லாமா? சொல்லுங்க சத்தமா, ஆமீன். கடவுள் எவ்வளவு மகிமையான ரட்சிப்பு! என்னுடைய பங்களிப்பு எதுவுமே கிடையாது, நான் ஒண்ணுமே செய்யல. கடவுள் என்னை தெரிஞ்சிருக்கிறார், எனக்காக குமாரனை கொடுத்திருக்கிறார். என் வாழ்க்கையில எந்த விதமான பயமும் அச்சமும் அவசியமே கிடையாது. என்னுடைய பாவம் எல்லாம் பிரச்சனை கிடையாது. அதுக்காக எல்லாம் கிறிஸ்து சிலுவையில மரிச்சிட்டார். ஒரு கேள்வி கேட்பீங்க, அப்படியா பாவம் செய்யலாமா? அடுத்த பிரசங்கத்துக்கு, அடுத்த பிரசங்கத்துல அதுக்கு நான் பதில் சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? கடவுள் உங்களை தெரிஞ்சிருக்கிறார். ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? பிதாவானவர் உங்களை தெரிவு செய்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? பிதாவானவர் உங்களை குமாரனிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்காக கிறிஸ்து சிலுவையிலே மரித்து இருக்கிறார். நான் அந்த ரட்சிப்புல என்ன செஞ்சேன்? நான் என்ன செஞ்சேன்? ஆடினா ஒன்னு சொல்லலாம், நான் செத்தா நரகத்துக்கு போனோம் சாமி. என் மேல நீங்க கிருபையா இருந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து என் மேல கிருபையா இருங்க. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. இந்த சத்தியம் தான் இன்னைக்கு போதிக்கப்படலை, இந்த சத்தியம் தான் இன்னைக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கு, இந்த சத்தியம் தான் யாரும் சொல்ல மாட்டேங்கிறான். கடவுளை பத்தி சொல்லமா? இதுல நீங்க கவனிச்சீங்களா? இதுல எங்கேயாவது மனுஷனை பத்தி பேசுறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்துச்சா? இங்க எங்கேயாவது எந்த மனுஷனை பத்தியாவது பேசணுமா? இங்க என்ன மனுஷன் என்ன செஞ்சான்? பாவம் செஞ்சு நரகத்துக்கு நேரா இருக்கிறான். இவன் என்ன செய்ய முடியும்? இவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆண்டவரே போங்க, ஆண்டவரே என்னை ரட்சித்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே தொடர்ந்து என்னை ரட்சிங்க. ரட்சிக்கப்படலன்னா ஆண்டவரே என்னை ரட்சிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ரட்சிங்க ஆண்டவரே, அதெல்லாம் கடவுளுடைய செயல். இப்ப கடவுள் உங்களுக்கு இந்த சத்தியத்தை கொடுக்குறாருன்னா, கடவுள் தனது பரிசுத்த ஆவியான மூலமா, பரிசுத்த வசனத்தின் மூலமா இயேசு உங்களுக்கு காட்டுறார். இயேசுவே என் உள்ளத்துல வாங்க, ஆண்டவரே என் உள்ளத்துல வாங்க, என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி கதறுங்க. இல்லைனா நரகத்துக்கு போயிரு. கடவுள் ஆண்டவரே என்னை தெரிந்து கொண்டிருக்கீங்களான்னு கேளு. ஆண்டவரே என்னை நேசிச்சு என்னை உங்களுடைய குமாரன் கையில் ஒப்பு கொடுத்துருக்கீங்களான்னு கேளு. ரட்சிப்புல மனிதனுடைய பங்களிப்பு ஒன்னு கூட இல்லை. இதுதாங்க மறைக்கப்பட்ட சுவிசேஷம். இன்னைக்கு என்ன சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கலாம்? வியாதியா இருக்கியா? இடுப்பு வழியோடு இருக்கிறவனே கத்தர் காட்டுகிறாங்களா? எவனுக்கடா இடுப்பு வழி இல்லை? உலகத்துல பாதி பேருக்கு இடுப்பு வழி. பொய்காரனுங்க, திருடனுங்க, கள்ள போதகங்க. மனம் திரும்பி மெய்யான சுவிசேஷத்தை விசுவாசிங்க. சுவிசேஷம் கடவுளை பற்றியது, சுவிசேஷம் தனது குமாரனை பற்றியது, சுவிசேஷம் பரிசுத்த ஆவியானவரை பற்றியது. இந்த சுவிசேஷம் வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை தவிர வேற எதுவும் சுவிசேஷம் இல்லை. இந்த சுவிசேஷம் இன்னைக்கு பிரசங்கிக்கப்படலை, அதான் அர்த்தம். ஜாமல்லாம்